السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أن بالإسلام يسغدر غلي تايمار غلي الله وديا بيرل إنكارنا ماغا سورة مائدة وينوديا أنيت وسننجلوم தொடர்ச்சியான எங்களுடைய வகுப்புகளில் உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. இப்போது அதனுடைய சாராம்சத்தை, சுருக்கத்தை நாம் ஒரு சில வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நினைத்திருக்கிறோம். சூரா மாஇதாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், ஆயத்துக்களை எடுத்து அதனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லாது என்னென்ன கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறைந்தபட்சம் அந்த கருத்துக்களாவது எங்களுடைய சிந்தனையில் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக. குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன, குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன என்ற இந்த விளக்கங்கள் முஸ்லீம்களாகிய எம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் அல்லாஹு தஆலா சூரா மாஇதாவில் சொல்லும் கருத்துக்கள் என்ற தலைப்பில் 5 அம்சங்களை சென்ற வாரம் நாம் உங்களுக்கு நினைவூட்டினோம். அதில் விசேடமாக உடன்படிக்கையை நிறைவேற்றுதல், சூராவினுடைய ஆரம்பமே உடன்படிக்கையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக பேசுகின்றது. நாம் அந்த ஆயத்தினுடைய விளக்க வகுப்பில் சொல்லியிருக்கின்றோம், உடன்படிக்கை என்று சொல்கின்ற போது மார்க்கம் அனுமதித்த உடன்படிக்கைகளை தான் நிறைவேற்ற வேண்டும். சில சமயத்தில் உடன்படிக்கைகள் செய்து கொள்வார்கள், அந்த உடன்படிக்கை மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாததாக இருக்கும். உடன்படிக்கை செய்து விட்டோம் என்பதற்காக என்ன செய்ய முடியாது. இந்த சமயத்தில் வட்டி தெளிவான ஹராம் என்று தெரிந்தும் வட்டியில் உடன்படிக்கை செய்பவர்கள் இருக்கிறார்கள். இப்போ உடன்படிக்கை செய்த பிறகு நாம் உடன்படிக்கை செய்து விட்டோமே என்று சொல்லி உடன்படிக்கை செய்தால் நிறைவேற்றுவது கடமைதானே என்ற தோரணையில் நாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனவே எதுவெல்லாம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த உடன்படிக்கை செல்லுபடி ஆகாது, அந்த உடன்படிக்கை செல்லுபடி ஆகாது. அப்ப எனவே உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன இந்த வசனத்தில் மார்க்கம் அனுமதித்த உடன்படிக்கைகள் என்பதை என்ன செய்யணும், நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா கால்நடைகளை எங்களுக்கு ஹலாலாக்கி இருப்பதாக சூரா மாஇதாவில் கூறுகின்றான். ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை நாம் அறுத்து புசிக்கலாம். அதே போன்று சொல்லப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான், அல்லாஹ் எதனையெல்லாம் புனிதமாக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை நாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் புனிதப்படுத்திய பொருட்களை, அல்லாஹ்வின் நினைவு சின்னங்களை அடியார்கள் அவமதிக்க கூடாது என்ற கருத்து இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா வேட்டையாடுவதை, ஹராமுடைய நிலையில் வேட்டையாடுவது கூடாது என்பதை என்ன செய்திருக்கிறான், சூரா மாஇதாவினுடைய ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கிறான். அதே போன்று நன்மைக்கு துணை போக வேண்டும், தீமைக்கு நாம் துணை போகக்கூடாது. இது சூராவுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா 3வது வசனத்தில் சுமார் 11 அம்சங்களை குறிப்பிட்டு அவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அந்த வசனத்துடைய ஆரம்பமே ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது தடுக்கப்பட்டுள்ளது என்று வருகின்றது. இப்போ குர்ஆனில் பல இடங்களில் உங்கள் மீது தடுக்கப்பட்டுள்ளது. இப்போ கேள்வி, தடுத்தது யார்? உங்கள் மீது தடுக்கப்பட்டுள்ளது என்ற வசனம் வந்தால் தடுத்தது யார் என்ற கேள்வி வரும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது தடை என்று வந்தால் தடுத்தவன் அல்லாஹ். தடுத்தவன் யாரு? அல்லாஹ். இப்போ உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெண்கள் யார் என்பதை கூறும்போதும் அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கின்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்கள் தாய்மார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக சில பெண்களை சொல்ல ஆரம்பிக்கின்றான். சூரத்துன் நிசா, இவர்களெல்லாம் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பெண்கள். இப்போ இந்த 3வது வசனத்தில் மாயதால பார்த்தீங்கன்னா ஹுர்ரிமத் அலைக்கும் உல் மைதா, இறந்தது உங்களுக்கு ஹராம். அதே போன்று வத்தம், இரத்தம். அப்போ இரத்தத்தை பற்றி நம்ம சென்ற முறை சொன்னோம். அதில் நாம் விளங்க வேண்டிய குர்ஆனிய சட்டங்களில் ஒன்று தான் குர்ஆன் சில இடங்களில் சுருக்கமாக சொல்லக்கூடியதை வேறு இடங்களில் விவரமாக சொல்லும். சில இடங்களில் பொதுவாக சொல்லப்படும் கருத்து வேறு இடங்களில் வந்து வரையறுக்கப்படும். அப்போ எனவே சட்டம் எதுக்கு என்றால், எது வரையறுக்கப்பட்டு வந்ததோ அதுக்கு தான் சட்டம். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா இரத்தம் என்று மட்டும்தான் சொல்கின்றான். வேறு இடத்தில் சூரத்துல் அராஃபில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஓடும் இரத்தம், ஓடும் இரத்தம். அப்போ உடம்புல தேங்கி இருக்கிற இரத்தம் வந்து என்னல்ல ஹராம் கிடையாது, மனித இரத்தம்னு விளங்கிறாதீங்க. இது மிருகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேசுகிறோம் எதை பற்றி, மிருகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். கால்நடைகள் அவைகளில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் என்ன, அந்த இரத்தங்களை சாப்பிடுவதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது. மனித இரத்தம் தேங்கியிருந்தாலும் சரி ஓடினாலும் சரி அது ஹராம் தான். தேங்கியிருந்தாலும் ஓடினாலும் அதனுடைய சட்டம் வேற. சரி, அப்போ எதுக்கு ஹராம், அதாவது சமயத்தில் பிளட் தேவைப்படும், அந்த நேரத்தில் பிளட் கொடுப்பாங்க, இது உயிர் காப்புக்காக. சாப்பிடுவதை தான் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இரத்தத்தை எடுத்து அதை பொறிச்சு ஃப்ரீஸ் பண்ணி பொறிச்சு சாப்பிடலாமா என்றால் இல்லை, ஏன்னா அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், உங்கள் மீது இறந்தவைகள் தடுக்கப்பட்டுள்ளது, அதே போன்று இரத்தம். பிறகு என்ன சொல்கின்றான், வலஹ்முல் ஹின்சீர், பன்றி இறைச்சி, பன்றி இறைச்சி. அப்போ இங்கு எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஞாபகம் ஊட்ட வேண்டிய இன்னும் ஒரு விஷயம்தான், சமயத்தில் குர்ஆனில் சொல்லப்படாத மேலதிக சட்டங்களை ஹதீஸ் சொல்லும். இப்போ இந்த குர்ஆனிய சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்றியின் இறைச்சி மட்டும்தான் என்ன ஹராம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏனைய பகுதிகளை நபி அவர்கள் என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். அக்காலத்தில் வந்து மக்கள் ஹராம் என்று சொல்லப்பட்ட காரணத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க, பண்டி கொழுப்பை எடுத்து அதை வேறு விதத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நபி அவங்க வந்து அவர்களை சாபமிட்டு இல்லை அதுவும் ஹராம் தான் என்று தடை வைத்தார்கள். அப்போ எனவே பன்றி இறைச்சி மாத்திரம்தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ பண்டியினுடைய கொழுப்போ அல்லது அதனுடைய ஹார்ட்டோ இல்லாதே அதனுடைய என்ன லிவரோ வேறு பகுதிகளை சாப்பிடலாமா என்றால் இல்லை, மொத்தமாகவே என்ன தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா பிறகு என்ன சொல்கின்றான், வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்படுமோ அது ஹலாலாக்கப்பட்ட மிருகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் வேறு ஒருவருடைய பெயர் கூறப்பட்டு. இப்போ சமயத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, ஜீசஸுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இதை அறுக்கிறோம் அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சொல்லி, அல்லது இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அந்த அவுளியா இந்த அவுளியான்னு சொல்லி அவுளியாக்களுடைய நாமங்களை சொல்லி அறுப்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய திருநாமம் கூறப்படாமல் அறுக்கப்பட்டால், அது எவருடைய திருநாமம் கூறப்பட்டாலும் அல்லாஹ் அதை என்ன செய்து விட்டான், எங்களுக்கு தடுத்து விட்டான். அப்போ நாலாவதாக அந்த வசனத்தில் பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான், மிருகங்கள், எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மிருகங்களே சமயத்தில் அவைகள் ஹலால்தான், ஆனால் அவைகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளினால் சமயத்தில் என்ன செய்யும், ஹராமாக போய்விடும். அதில் தான் நாலு வகையை சொன்னான், அல் முன்ஹனிகா வல் மௌகூதா வல் முதரத்தியா வல் நஸீஹா, அடிக்கப்பட்டது, மேலிருந்து விழுந்தது, கழுத்து நெறிப்பட்டது, ஏன்னா குத்தப்பட்டது, இப்படி நாலு வகைகளை சொல்லி இந்த நாலு வகையும் உங்களுக்கு ஹராம். அது ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் வந்து அது ஹலால், ஆனால் அதற்கு ஏற்பட்ட இந்த இடை காரணங்களால அவைகள் என்ன செய்யப்பட்டு விட்டது, உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த ஆபத்துக்கள் ஏற்பட்டு அது சாவோணும். அப்போதான் சாவாம துடித்து கொண்டிருந்தால், உயிர் இருக்கும் நிலையாக இருந்தால் அதை எடுத்து என்ன செய்யலாம், அறுத்து சாப்பிடலாம். அதுதான் அல்லாஹு தஆலா பிறகு என்ன சொல்கின்றான், வமா அகல சபு, இன்னும் வன விலங்குகள் சாப்பிட்டவை, அதாவது சாப்பிட்டு சொன்னா பிடிச்சிட்டு வைங்க, உயிரோடு இருக்கின்றது பிடிக்கப்பட்ட சிங்கம் கரடி போன்ற புலி போன்ற மிருகங்களால் அடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட மிருகங்கள், அது விட்டுட்டு போன பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம், அதையும் நீங்கள் எடுத்து அறுத்து நீங்கள் சாப்பிடலாம். அப்ப எனவே இறந்து விட்டால் இறந்தது என்ற சட்டத்தில் அது வந்துடும், உயிரோடு இருந்தால் மேலிருந்து கீழே விழுந்தது, அடிபட்டது, குத்தப்பட்டது, இதெல்லாம் உயிரோடு இருக்குமானால் அப்போது நீங்கள் என்ன செய்யலாம், அறுத்து அவைகளை சாப்பிடலாம். ஒமா அகல சபு இல்லா மா ஜக்கைத்தும். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா ஜுபிஹ அல நுசுபி, இன்னும் விக்கிரகங்களுக்காக அறுக்கப்பட்ட வைகள், விக்கிரகங்களுக்காக அறுக்கப்பட்ட வைகள், இவைகளும் உங்களுக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்லாம், இப்ப மிருகங்களுடைய உணவுகளுடைய சப்ஜெக்டை சொல்லி போட்டு வேறொரு சப்ஜெக்டை அல்லாஹ் அதில் என்ன செய்கிறான், இணைக்கின்றான். நீங்க அதாவது அந்த காலத்தில் உள்ள பழக்கம், சில காரியங்களை செய்யும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில சீட்டுகளை எழுதி போட்டு அதுல வரக்கூடிய பதிலை பொறுத்து தான் அந்த காரியத்தை என்ன, இப்ப ஒரு இடத்துக்கு போகணும், மூணு சீட்டு போடுவாங்க, போறது போகாதது ஒன்றும் இல்லாதது, ஒரு துண்டு இருக்கும் போன்று இருக்கும், அடுத்த துண்டு போகாதன் இருக்கும், மூணாவது துண்டு ஒன்றும் இல்லாமல் இருக்குமா, இந்த மூணையும் போட்டு ஒரு துண்டு எடுப்பாங்க, போண்டு வந்தா போவாங்க, போகாதே என்று வந்தால் போக மாட்டார்கள், ஒன்றும் இல்லாமல் வந்தால் மீண்டும் போடுவார்கள், ஒன்றும் இல்லாமல் வந்தா என்ன செய்வாங்க, திரும்ப போடுறது. அப்ப இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப இது ஒரு மூட நம்பிக்கை. இப்ப நீங்க இந்த சீட்டு போடுறதால உங்க போற பயணத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப எனவே சம்மதம் இல்லாததை சம்மதப்படுத்த கூடாது. அவ்வாறு சம்மதப்படுத்தினால் அதற்குத்தான் பெயர் சொல்லப்படும் என்ன, மூட நம்பிக்கை என்று. மூட நம்பிக்கை என்பது அதுதான். சில வணக்க வழிபாடுகள்லையும் மூட நம்பிக்கை இருக்குது. நேத்து ஒருவர் கேள்வி கேட்டார் பெண்கள் சம்பந்தமாக, அதாவது பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கிறது என்றால் பெண்கள் அந்த தொழுகை முடிஞ்ச பிறகுதான் தொழணும். இப்ப ஃபஜ்ர் சலாவுக்கு எழும்புனாங்களாம், பள்ளியில தொழுகை நடக்குதான். அப்ப எனவே முந்தின சுன்னத்தை, முந்தின சுன்னத்தை வந்து நாங்க இப்ப ஃபஜ்ர் ஃபர்த தொழுது போட்டு தான் தொழணுமா இல்லாட்டி தொழலாமா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, பள்ளிவாசல்ல ஆண்களுக்கு நடக்கக்கூடிய ஜமாத்தோட என்ன செய்யறாங்க, சட்டப்படி பெண்கள் அதை பார்க்கவே தேவையில்லை. பள்ளியில நடக்கக்கூடிய ஜமாத்தை உங்களுக்கு சம்பந்தப்படுத்தவே தேவையில்லை. நீங்க என்ன பாங்கு சொல்லி அரமணித்தி ஆளுக்கு பிறகு பள்ளிவாசல்ல ஃபஜ்ர் தொழுக நடக்கும், சில பள்ளிவாசல்கள் 20 நிமிஷத்துக்கு பிறகு நடக்கும். நீங்க லேடிஸ் வீட்டில் என்ன செஞ்சிட வேண்டியதான், சுன்னத்தை தொழுந்து ஃபர்லைன் தொழுந்துட்டா சப்ஜெக்ட் க்ளோஸ். பள்ளியில தொழுந்தாங்களா தொழலையா, தொழுத பிறகு தான் நாங்கள் தொழணுமா என்றால், பள்ளிவாசல் ஜமாஅத்தோடு பெண்கள் தங்களுடைய வீட்டு தொழுகைகளை எந்த விதத்திலும் சம்மதப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. இல்லைங்களா? அப்ப எனவே நாங்க தனியா, நீங்க பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு போனாலே அன்றி, பள்ளிக்கு நீங்க தொழ போனீங்க என்று சொன்னா அங்க ஜமாத்து நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா அப்ப சுன்னத்து தொழக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், ஜமாத்தோட சேர்ந்து ஜமாத்துல தொழுந்து தொழுகையை முடிச்சு போட்டு பிறகு என்ன செய்யலாம் நீங்க. அப்ப எனவே சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்துறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை என்று சொல்வார்கள். பிறகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றான், உங்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை என்ன செய்து விட்டான், பூரணப்படுத்தி விட்டான். எனவே முஸ்லீம்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதுக்கு பிறகு ஏதொண்டையும் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, புதிதாக இஸ்லாத்தில் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. இல்லைங்களா? இருக்கிறதே செய்யறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. இருக்கிறத செய்யறதே பெரும்பாடாக இருக்கிறது. இல்லாதவைகளை உருவாக்கி இபாதத் என்று செய்வது எவ்வளவு பெரிய மடத்தனம் யோசிப்பாருங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் விசேஷமாக வெளிநாடுகளை நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ இபாதத்துகளை மார்க்கத்தின் பேரில் என்ன செய்திருக்கின்றார்கள், இணைத்து வைத்திருக்கின்றார்கள். மார்க்கத்தின் பெயரால பல்வேறு இபாதத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன, இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், முஹம்மது நபி வந்து கொண்டு வந்த இபாதத்தை மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அதை தாண்டி உள்ளதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று இந்த தெளிவு இன்மையின் காரணமாக. எனவே அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவில் சொன்ன கருத்துக்களில் ஒன்றுதான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக சொல்கின்றார். இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதுக்கு பிறகு இஸ்லாத்தில் நீங்க எந்த ஒரு சிறிய ஒரு சுபஹான் அல்லாஹ்வை சரி நீங்க என்ன செய்ய தேவையில்ல, ஏட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அந்த அளவுக்கு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே இந்த தகவல், இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்ற தகவல் குர்ஆனில் எங்கிருக்கின்றது, அல்லாஹ் சூரா மாஇதாவில் சொல்கின்றான். சரி, அதே போன்ற சகோதரர்களே, சூரா மாஇதாவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு கருத்து தான், நிர்பந்த சூழ்நிலையில் ஹராமானவற்றையும் என்ன செய்யலாம், நாம் பயன்படுத்தலாம். நிர்பந்த சூழ்நிலை, நிர்பந்தம் என்றால் என்ன, அதை முதல்ல விளங்கியிருக்கும். நிர்பந்தம் இல்லாத என்ன, இவர் நாளைக்கு முதல்ல ஒரு சகோதரர் பிரயாணம் போறாரு, பிரயாணம் போகிற நேரத்தில் ரூம்லேயே என்ன செஞ்சிட்டாரு, அதாவது மகரிபை தொழுந்துட்டு இஷாவையும் சேர்த்து தொழுதுட்டு போகிறாரு. அப்போ ஏன் தொழுதுன்னு கேட்டால், இல்லை நீ போகிற வழியில் தொழ கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அழகாக முசல்லாம் போட்டிக்கிறான். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முதல்ல அழகாக முசல்லா விரிக்கப்பட்டு தொழுகைக்கு என்று தனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி நிர்பந்தம்னு சொல்லுவீங்க? நிர்பந்தம் என்றால் என்ன? அதுக்கு வேறு வழி இல்லை என்று வந்தால்தான் நிர்பந்தம். இது அழகாக வழி இருக்கிறது, அப்படி இருக்கும்போது லேசிக்கா வேண்டி என்ன செஞ்சாச்சு, இங்கேயே மாறி தொழுந்துட்டு இஷாவையும் சேர்த்து தொழுந்துட்டு போகிற வழியில் நமக்கு தொழுகை கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு பாரிய கவலையில் இப்போவே இஷாவையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாரு, தொழுது முடிச்சிட்டார். அப்போ ஜம்மு என்பது ஊரில் அனுமதிக்கப்படும் சில சமயங்களில், நிர்பந்தம் வந்தால் என்ன செய்யலாம், அப்படி இல்லாமல் இது நிர்பந்தம் கிடையாது. அதுபோன்று சகோதரர்களே, இந்த நிர்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் இது பொதுவாக இஸ்லாத்தில் உள்ள ஒரு விதி. எப்பயாவது நாம் நிர்பந்திக்கப்பட்டால் தடை செய்யப்பட்டதை செய்வது வந்து எங்களுக்கு மார்க்கம் என்ன செய்யாது. இப்போ அதுக்கு பல சொல்லக்கூடிய உதாரணம் தான், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டால் பன்றி இறைச்சியை கூட என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லா, குடிப்பதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டால் மதுபானத்தை கூட என்ன செய்யலாம், குடிக்கலாம். இப்போ ஒருவர் யூரோப்புக்கு போகிறார், பேய்த்து கோல் அடிக்கிறாரு, இங்கே ஒன்றுமே இல்லை தின்றதுக்கு. முதலாவது விஷயம், நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் போனது வந்து இப்போ உதாரணமாக ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்கே இல்லை, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க, யூரோப்புக்கு போயிட்டாங்கன்னு வைங்க. இங்கே இல்லாத ஒரு வைத்தியத்துக்கு கண்டிப்பாக வெளியே போய்த்தான் ஆகணும். அப்போ அந்த சூழ்நிலையில் இவர் போகிறது என்றது நிர்பந்தமாச்சு, நிர்பந்தத்துக்காக போய்விட்டார். இப்போ அங்கே போன போகிற பார்க்குறாரு திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்றால், இப்போ நாங்கள் அதாவது அந்த டைமில் வெஜிடேரியனாக மாறிடலாம், அப்படி தானே. காய்கறிகளுக்கு பஞ்சம் இல்லை, பழங்களுக்கு அதில் வந்து ஹலால் ஹராம் எல்லாம் என்ன செய்ய தேவையில்லை. மரத்தில் முளைச்ச எப்போல போய் இது ஹலாலா ஹராமான்னு யோசிக்கிறது இல்லை. இப்போ தடுக்கப்பட்டது என்று சொன்னால் காஃபிர்களுடைய மாமிச வகைகள் என்ன. அப்போ எனவே அந்த மாமிச வகைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ நிர்பந்திக்கப்பட்டால் அப்போது மார்க்கம் என்ன செய்யும், அனுமதிக்கும். ஆனால் யதார்த்தத்தில் நிர்பந்தமா இல்லையா நினைச்சா, அப்போ நான் போன பயணம் நிர்பந்தம் இல்லாவிட்டால் அப்போ அடிப்படையிலே நான் தவறு செய்து விட்டேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியுமா, ஷேக் பின் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிட பிந்திய பகுதியில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோயின் காரணமாக அமெரிக்காவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அவரோட போன அவருடைய மருமகன், அவருடைய மகளுடைய மகன் தான் ஷேக் ஹாலித் அல் முஸ்லிஹ், அவர் பேசும்போது சொல்கிறார் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி செக்அப் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரிப்போர்ட் என்னான்டா, இதுக்கு பரிகாரம் உங்களுக்கு உங்கள் நாட்டிலே இருக்குது, உங்களோட நாட்டிலேயே என்ன இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சொல்கிறார் ஷேக் என்ன முடிவு செஞ்சான்னா, உடனடியாக நாடு திரும்புவதுன்னு முடிவு செஞ்சிட்டார். சரிங்களா, உடனடியாக ஹலாஸ் நாம் என்ன செய்வோம், போயிடுவோம்னு சொல்லி திரும்பி வந்துட்டோம் நாங்கன்றாரு. இல்லை வந்தத்தோடு வந்தால் இன்னும் பத்து நாள் என்ன செய்வோம், கொஞ்சம் இருந்து கொஞ்சம் சுற்றுலா உண்டு போய் எல்லாத்தையும் பார்த்து போட்டு, இல்லை நிலைமை மோசமாக இருந்தால் நமக்கு ஈமான பாதுகாப்பதற்கு ஆபத்தாக இருக்குமானால், எல்லா இடத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, அப்படி இருக்குமானால் உடனடியாக நாம் திரும்பி விடுவது தான் என்ன நல்லது. அப்போ அவசரமாக என்ன செஞ்சிட்டாங்க. அப்போ எனவே நாங்கள் போன பயணம் நிர்பந்தத்துக்குரிய பயணமா இல்லையா, அப்போ தான் நிர்பந்தத்துக்குரிய சட்டங்கள் வரும். சரி சகோதரர்களே, அப்போ நிர்பந்த சூழ்நிலையில் ஹராமானதும் ஹலாலாகும், இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு விதி. உலமாக்கல்ல சட்டமே வைத்திருக்கிறார்கள், அத்தரூராத் துபீஹுல் மஹ்தூராத், நிர்பந்தங்கள் தடைகளை என்ன செய்யும், அனுமதி நிலைக்கு ஆக்கிவிடும். நிர்பந்தமா இருந்தா, இப்போ உதாரணமாக ஒருவருக்கு வைஃப் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு சல்லி தேவை, எல்லாரிடத்துலையும் கேட்டு பார்த்தார், யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறமா இல்லை. இப்போ ஒரு வட்டிக்காரர் தான் இருக்கிறார். இப்போ இவருடைய நிலைமை என்ன, யாருமே இவருக்கு உதவி செய்யாத நிலையாக இருந்தால் எஸ் இவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். இப்போது இவர் வட்டிக்கு போய் பணம் எடுத்தால் மார்க்கம் இவரை என்ன செய்யாது, குற்றவாளியாக ஆக்காது. காரணம், அவர் நிர்பந்திக்கப்பட்டார். அப்போ வட்டிக்கு எடுப்பது ஹராம், ஆனால் இவருக்கு சூழ்நிலை என்ன, நிர்பந்தம். நிர்பந்த சூழ்நிலையில் போய் வாங்கி இருந்தால் அப்போது என்ன செய்யாது, அவருக்கு அது ஹராமாக ஆங்க மாட்டாது. அப்ப நிர்பந்த சூழ்நிலைகள்ல நாங்க செயல்படக்கூடிய நேரத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய கண்டிஷனை பார்த்துக்கொள்ளணும். அப்ப அல்லாஹு தஆலா நிர்பந்தத்துக்கு உங்களுக்கு ஹலால் என்று சொன்னாலும் கூட அங்க ரெண்டு நிபந்தனைகளை போடுகின்றார். என்ன நிபந்தனை? அதாவது நீங்க என்ன செய்யக்கூடாது, ஃபி கைரி மஹ்மஸத்தின் கைரி முத ஜானிஃபின் லி இஸ்ம். அதாவது சூரத்துல் பக்ரால தெளிவாக இதே போன்று ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் லேசாக விளங்குறமாய் சொல்கிறான், கைர பாகின் வலா ஆதின் சொல்லி, கைர பாகின் வலா ஆதின், நீங்க விரும்பி போறவரா இருக்கக்கூடாது. நீங்க நிர்பந்தம் வந்தப்போ வந்துட்டு இப்ப யோசிக்கிறாரு, இது வரைக்குமே குடிச்சு பார்க்கல, நிர்பந்தம் தானே குடிச்சு பார்ப்போம், நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எனவே நீங்க விரும்பி போற ஆளா இருக்கக்கூடாது, அப்படி விரும்பி போனால் அது குற்றம். பிறகு சொல்கிறான் வலா ஆதின், ஆதின் என்றால் என்ன, எல்லையை தாண்டக்கூடாது. பத்து ரூபா தான் தேவைண்டா, பத்து ரூபாக்குள்ள நிக்கணும். ஒரு மீட்டர் குடிச்சால் போதும் என்றால் அந்த ஒரு மீட்டருக்குள்ள என்ன செய்யணும், நிக்கணும். அதை தாண்டி போனீங்க நிர்பந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஒரு டம் அடிச்சு பார்த்தாரு வைங்க, நல்லா டேஸ்டா தான் இருக்கு, நிர்பந்தம் தானே நமக்கு. இன்னொன்றையும் இப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின அப்ப குற்றவாளியாக என்ன செய்து விடுவார், ஆகிவிடுவார். அப்ப எனவே நிர்பந்தம் மனிதனுக்கு ஹலா ஹராமை ஹலாலாக்கும் அளவோடு. எப்படி? அளவோடு. ஆசையின்றி என்ன செய்யணும், அதை செய்யணும், விருப்பமின்றி அதை செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்ப எனவே சூரா மாஇதா இந்த சட்டத்தை எங்களுக்கு சொல்கின்றது. நிர்பந்த சூழ்நிலையில் தடுக்கப்பட்டவைகளும் உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்கனவே அல்லாஹு தஆலா செத்தவைகளை சொன்னான் அந்த வசனத்தில், இந்த செத்தவைகளை ஹராம் என்று சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டாலே அன்றி, அப்ப நிர்பந்த சூழ்நிலையில அந்த செத்தவைகளையும் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்ற சகோதரர்களே, சூராமா இதா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கருத்து தான், அல்லாஹு தஆலா நாலாவது ஆயத்தை வந்து எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், எஸ் அலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு எது ஹலால் என்று கேட்கிறார்கள். நபியே, அவர்களுக்கு எது ஹலால் என்று அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்ப இந்த ஆயத்துக்கு உலமாக்கல் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களில் ஒன்றுதான் மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது. எது ஹலால் எது ஹராம், இந்த சட்டங்களை நீங்கள் கேட்டு என்ன செய்யணும், தெரியணும். அப்ப அறிவை தேடுவது ஒரு முஸ்லீமுடைய கடமை, விசேடமாக அவனுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு. ஒருவர் திருமணம் முடித்திருக்கிறார் என்று சொன்னால் குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய அறிவு அவருக்கு கட்டாயம். ஒரு மனைவியை எவ்வாறு வழிநடாத்துவது, அவளுக்குரிய கடமைகள் என்ன என்பது அதை தெரிந்திருப்பது அவருடைய கடமை. அப்ப இதான் தேவைப்பட்ட அறிவு. அதெல்லாம் என்ன, தொழுகை என்ற வணக்கத்தில் ஈடுபடுறோம், இந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அறிவு. ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிறாரா, ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவு. என்ன இது, இந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்கிறது, எவ்வளவு கொடுக்கிறது என்ற விவரம் எல்லாம் தெரிந்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். சில சகோதரர்கள் ஜக்காத்து கொடுக்குறாங்க வந்து கணக்கு வழக்கெல்லாம் ஒன்று பார்க்கறது இல்லை, ஏதோ ஏன்னா நாங்கள் வருஷம் பூரா என்ன செய்கிறோம், கொடுக்கத்தானே செய்கிறோம், அது ஜக்காத்தில் கழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஜக்காத்தை கல்குலேட் பண்ணாமல் சும்மா கொடுத்து வரவங்களாம் இருக்கிறாங்க. இது மகாபெரும் தவறு சகோதரர்களே. ஜக்காத் கணக்கு பண்ணணும், இவ்வளவு என்றதை தீர்மானிக்கணும், அவ்வளவோ கொடுத்துடணும். இதுதான் ஜக்காத்துடைய முறை. இல்லைங்களா, இப்ப எனக்கு கொடுக்குறேன் தானே, அது நான் வளமையா கொடுக்கறத விட என்ன அளவை விட கூட தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்ய முடியாது, காரணம் சொல்ல முடியாது. காரணம் சமயத்தில் அது தவறாக அமைந்து விட்டால் மிகப்பெரும் ஒரு குற்றத்தை. யாரெல்லாம் ஜக்காத்து வழங்கலையோ, நபி அவங்க என்ன சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில் அவனுடைய பணமே பாம்பாக மாறி, அவருடைய பணமே என்ன செய்யும், பாம்பாக மாறி அவனை சுற்றி வளைத்து கொண்டு போய் நரகத்தில் போடும்டாங்க. சுற்றி வளைச்சு கொண்டு போய் என்ன செய்யும், நரகில் தள்ளும். புகாரில வருது ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு செயல். அப்ப எனக்கு எது ஆபத்தோ அதுல நான் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அப்ப ஜகாத் கல்குலேட் பண்ணணும். அப்ப ஒரு முறை ஒரு இடத்துல பேசும்போது நாம் சொன்னோம், நீங்க உங்களுக்கு கல்குலேட் பண்ண தெரியாட்டி ஜகாத்தை பத்தி அறிவு உள்ள உங்கள்ட்ட என்ன செய்யுங்க, உங்கள்ட்ட இருக்கிற சொத்து மத்த எல்லாம் சொல்லி கல்குலேட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி. அப்ப இருக்கிற சொத்தெல்லாம் சொல்ற வேலை வருமே மூலவின்றாரு, அது அவருக்கு அது பெரிய கவலையா போச்சு. இருக்கிற சொத்தெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்ற வேலை வருமே, அப்படி சொல்லோண்டு கட்டாயம் இல்லை. நூறு இருந்தா பத்துக்கு கணக்கு கேளுங்க, உங்கள்ட்ட நூறு இருந்தா பத்துக்கு கணக்கு கேளுங்க, அதாவது பத்தால பேருக்கு பாருங்க, அப்ப நூறு கொடுத்துடலாம். அப்படிதானே மொத்தத்தை சொல்லணும் என்றது என்ன இல்ல, கட்டாயம் இல்ல. டாக்டர்கிட்ட போனா எது அவசிய நோயோ அதை மட்டும் சொல்லுங்க, பத்தை சொன்னீங்க எல்லாத்துக்கும் செக்கப்ப போட்டுரும் ஒரே அடிக்க, அது பிரச்சனையா போயிடும். நமக்கு எது ரொம்ப அவசியமோ ஏன்னா அதை சொல்ல வேண்டியதுதான். அப்ப எது ரொம்ப அவசியமாக தெரிய வேண்டியதோ அதுக்கு நாங்க கணக்கை கேட்டுட்டு பிறகு இருக்கிற மற்ற சொத்தை நாமளே என்ன செய்யலாம், கூட்டி பார்த்து கொள்ளலாம். அப்ப எனவே அதுல அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவில் நமக்கு படிச்சு தரக்கூடிய இன்னும் ஒரு சட்டம் தான், அறிவை என்ன செய்யணும், கேட்டு படிக்க வேண்டும், கேட்டு படிக்கணும். சரி, அப்ப எனவே இந்த வசனங்களில் இந்த கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வேட்டையாடுவது பற்றி சொல்கின்றான், அதாவது நாயை பயன்படுத்தி வேட்டையாடுவது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சூரா மாயிதாவில் வரக்கூடிய சட்டம், நாயை பயன்படுத்தி வேட்டையாடுவது சம்பந்தமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், சூரா மாயிதாவில் சொல்கின்றான். சூரா மாயிதால முக்கியமான அதுல மட்டும் சில சட்டங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னோம் சென்ற வாரம், ஏன்னா அதுல இதுவும் உண்டு. இந்த நாயை அனுப்பி வேட்டையாடுவது சம்பந்தமாக சூரா மாயிதாவில் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நாயை அனுப்பி வேட்டையாடுவதாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனையையும் சேர்த்து சொல்கிறான். மூன்று நிபந்தனைகள் சொன்னோம், அதுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்குதா? இது அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது மூன்று நிபந்தனைகளை சொன்னோம். என்ன அந்த மூன்று நிபந்தனை? உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட நாய். அப்ப படித்த நாய்க்கு மரியாதைன்றது விளங்குது பாத்தீங்களா, படித்த நாய்க்கே மரியாதைன்றா படித்த மனுஷனுக்கு மரியாதை எல்லாம் அமைக்குமா? நீங்கள் கற்றுக் கொடுத்த, எனவே கல்வி ஊட்டப்பட்டால் அது யாராக இருந்தாலும் கல்வி அந்த மனிதன் என்ன செய்யும், மேன்மைப்படுத்தும் என்று சொல்றதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். அல்லாஹு தஆலா சும்மா நாயை சொல்லாம பயிற்றுவிக்கப்பட்ட நாய் என்று சொல்கின்றான். சரி, அது பயிற்றுவிக்கப்பட்டது என்பதற்கு என்ன அடையாளம்? போண்டாதான் போகும், நில்லுண்டா நிற்கும். இவருடைய கட்டுப்பாடை தாண்டி போச்சுன்னு வைங்க, அது வந்து ஓவரா படிச்சதாயாது. அந்த நாய் வந்து ஓவரா படிச்சுட்டு இவனுக்கு எல்லாம் நான் கட்டுப்படணுமா அப்படின்னு இல்ல, பயிற்றுவிக்கப்பட்ட நாயின்டா என்ன, போ என்றால் போகும், நில்லு என்றால் நிற்கும். சரியா, பிறகு என்ன நிபந்தனை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருநாமம் என்ன செய்யப்படணும். அடுத்தது அடுத்த நிபந்தனை என்ன, அதுதான் முக்கியமான, அதுதான் முக்கியமான நிபந்தனை. போய் கவ்வி பிடிச்சி கொண்டு வரணும், அரவாசி அடிச்சு போட்டு வந்துச்சுன்னு வைங்க, அப்ப அது உங்களுக்கு பிடிக்கல, தன்னுடைய பசிக்காக பிடித்தது என்றதுதான் அர்த்தம். போன நாய் மிருகத்தை மான பிடிச்சிட்டு அரவாசியை கடிச்சு குடஞ்சி தின்று போட்டு பிறகு தூக்கிட்டு வருதுன்னு வைங்க, என்ன அர்த்தம், அது உங்களுக்காக பிடிக்கல, அது தன்னுடைய பசிக்காக பிடித்திருக்கிறது. அவ்வாறு பிடித்து சாப்பிட்டு இருந்தால் அது உங்களுக்கு என்ன செய்யாது, ஹலாலாக ஆக மாட்டாது. அப்ப எனவே சாப்பிடாம என்ன செய்யணும், கொண்டு வரணும், அப்பதான் அது ஹலால் என்பதற்கு அர்த்தம். சரி, அடுத்த சகோதரர்களே, சூரா மாயிதாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த சட்டம் தான், வேதக்காரர்கள் அதாவது யூத கிறிஸ்தவர்களுடைய அறுவைகள் எங்களுக்கு ஹலால் என்று சொல்கின்றான். தாம் என்ற வார்த்தை தான் அங்க பாவிக்கப்பட்டிருக்குது, வேதக்காரர்களுடைய உணவு. உணவு சொன்னா எல்லாமே உணவு தான், உணவு என்ற லிஸ்ட் பெருசு. ஆனால் இங்கு அல்லாஹ் உணவு என்று சொல்வது எதை, அவர்களுடைய அறுவையை. அப்ப இது சஹாபாக்களால விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தஹாம் என்று சொல்வது அவர்களுடைய அறுவையை தான் சொல்கின்றான். ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை அறுத்து அவர்கள் சமைத்து உங்களுக்கு அனுப்பினால் அல்லது பச்சையாக அனுப்பினாலும் அது உங்களுக்கு ஹலால், அது உங்களுக்கு ஹலால். இப்ப சமயத்தில் நமக்கு சந்தேகம் வரலாம், அவன் என்னத்தை சொல்லி அறுத்தானோ யாருக்கு தெரியும், அவன் என்னத்தை சொல்லி அறுத்தானோ யாருக்கு தெரியும், ஏசுநாதருட பேரை சொல்லி அறுத்தானா, அல்லாட பேரை சொல்லி அறுத்தானா, இல்லாட்டி வேற என்ன சரி சொன்னானா, நமக்கு தெரியாத சூழ்நிலையாக இருந்தால் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது? சகோதரர்களே, தெரிந்தால் உதாரணமாக இயேசுவின் திருநாமத்தை கொண்டு அறுக்கிறேன் நமக்கு முன்னாலே அறுக்கிறான்னு வைங்க, அறுத்துட்டு உடனே ஒரு தொடையை அப்படியே வெட்டி கையில கொடுத்தாரு, ஜஸாக்கல்லாஹ் ஹேர்ந்து போடுவாரதா? விளங்குது, தன் கண் முன்னாலே இயேசுநாதருட பேரை சொல்லி, இந்த இயேசுநாதருட பேரோ அல்லது வேறு யாராவது ஒருவருடைய பெயரை கூறியோ ஒரு முஸ்லீமான மனிதர் அறுத்தாலும் அது ஹராம் ஆயிரும். முஸ்லீம் அறுத்தாலே ஹலால்னு சொன்னா, அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் அறுத்தா அப்ப எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கொண்டு அறுக்கப்பட்ட சட்டத்துக்குள்ள அது வந்துடும். சரி, இப்ப அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அவர்கள் அறுத்தார்கள் இப்ப என்ன சட்டம்? ஹலால். தெரியாத போது என்ன செய்வது? இப்ப எங்களுக்கு வருவது, அடுத்த வீட்டுல இருந்து சாப்பாடு வருது, இல்லாட்டி தெருவில் இருந்து வருவது, தெரியாது. இப்ப நபி அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அதாவது கிறிஸ்தவர்களை அண்மித்த ஒரு பகுதியில் நாங்கள் வாழ்கிறோம், அவர்கள் எங்களுக்கு உணவு அனுப்புகின்றார்கள், இந்த இறைச்சி அனுப்புறாங்க, எங்களுக்கு தெரியாது அவங்க பெயர் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அறுத்தார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது, நாம் என்ன செய்வது என்று கேட்டார்கள். ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் பதிவாக இருக்கின்றது. நபி அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சம்மு அன்தும் வகுலு, நீங்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள், நீங்க பிஸ்மி சொல்லி என்ன சாப்பிடுங்க. சகோதரர்களை, இப்ப இந்த ஆயத்தை விலகப்படுத்தும் போது ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க இந்த கடையில போயிட்டு இதை நீங்க மெஷின்ல அறுத்தீங்களா இல்லாட்டி பிஸ்மி சொல்லி அறுத்தீங்களா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. சரிங்களா? ஒரு முஸ்லீம், அதே போன்று வேதக்காரர்கள், எங்களுக்கு தெரியாவிட்டால் அது ஹலால் என்பதுதான் சட்டம், நாங்க போய் என்ன செய்யக்கூடாது, மேலதிகமான இந்த கேள்விகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வந்து தெரிந்தால் எஸ் சட்டம் சரி, வலுவான சந்தேகம் வருமானால் அப்போது என்ன செய்யலாம் நம்ம, இல்லாவிட்டால் அது ஹலால் என்பதுதான் அர்த்தம். இல்லாவிட்டால் என்ன? இப்ப நபியிடத்தில் அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது அவர்கள் எவ்வாறு அறுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? நீங்கள் பிஸ்மி சொல்லி என்ன செய்யுங்கள், அதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப எனவே வேதக்காரர்களுடைய அறுவை, வேதக்காரர்கள் என்றால் யார்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சமயத்தில் யாரும் கேட்பாங்க, அப்ப அவங்க வந்து காவிர்கள் தானே, அவங்க காவிர், எஸ் அவங்க காவிர்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், லக்கத் கஃபரல்லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மசீஹ் இப்னு மரியம், ஈசா மசீஹுதான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது சாலிசு சலாசா, முக்கடவுளில் அவரும் ஒருவர் என்று சொல்லவர்கள், அல்லாஹ் மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த காலத்திலே என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டான். எனவே அவர்கள் காஃபிர்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் மார்க்கம் சில விஷயங்களில் காஃபிர்கள் விடயத்திலும் எங்களுக்கு என்ன செய்கின்றது, சில அனுமதிகளை தருகின்றது. அப்ப அந்த அனுமதிகளை நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப காஃபிர்களோடு நாங்கள் வியாபாரம் செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை, தாராளமாக நாங்கள் என்ன செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். காஃபிர்களுடைய வீட்டில் வந்து சாப்பிடலாமா என்றால் மார்க்கம் தடுக்கலை. யூதர்களுடைய வீட்டில் நபி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்போ எப்போ ஹராம் என்று தெரிகின்றதோ அப்போதான் நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ அல்லாஹு தஆலா சூரா மாஇதாவில் சொல்லியிருக்கும் சட்டங்களில் ஒன்றுதான் யூத கிறிஸ்தவர்களுடைய அறுவைகள். அப்ப வேதக்காரர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்கள் என்பதுதான் என்ன அர்த்தம். இன்றும் இருக்கிறார்களா என்றால் எஸ் இன்றும் இருக்கிறார்கள், இன்றும் என்ன அவர்கள் இருக்கிறார்கள். சரி, அப்ப அவர்களுடைய அறுவைகளை எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அறுவைகள் தான் கேள்விக்குரியது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அவர்களுடைய அறுவைகள் ஏனைய உணவுகளை பொறுத்த வைக்கும் சோறாக்கி அனுப்பிக்கிறாங்கன்னு வைங்க, என்ன சோறாக்கி அனுப்பிக்கிறாங்க, அல்லது ஒரு சட்னி ஒன்றை செஞ்சு அனுப்பிக்கிறாங்க, அல்லது பழங்களை என்ன செய்தார்கள் எங்களுக்கு அனுப்பினார்கள், இதிலெல்லாம் ஹலாலா இது ஹராமான்ற கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னா மார்க்கத்தில் விளக்கம் இல்லைன்றதுதான் அர்த்தம். என்ன இதுல எல்லாம் என்ன செய்ய சொல்லல, நீங்க அவங்களோட ஹலாலா அறுத்தாங்களா ஹராமா அறுத்தாங்களான்றெல்லாம் கேள்வியே என்ன செய்யாது, அங்க வராது. எனவே அவைகளை தாராளமாக நாம் என்ன செய்யலாம், புசிக்கலாம், உண்ணலாம். சரி, அடுத்த சட்டம் சூராமா இதாவில் சொல்லப்படக்கூடிய அடுத்து இன்னும் ஒரு சட்டம் சகோதரர்களே, யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்யலாம் என்ற சட்டம். யூத கிறிஸ்தவ பெண்களை நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம். அல்லாஹு தஆலா அதற்கு என்ன செய்திருக்கிறான், முஸ்லிம் ஆடவர்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றான். இது வந்து அனுமதி தான், முடிக்கணும் என்ன செய்யல, வலியுறுத்தப்படல, அப்படித்தானே, முடிக்கணும் என்றது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. முஸ்லீம் பெண்களையும் தான் ஒன்றுக்கு மேற்பட்டு ஒருவர் திருமணம் செய்வது என்பது என்னல்ல, மார்க்கம் வந்து அனுமதித்தது. அது ஒவ்வொருவருடைய தேவையோ ஒவ்வொருவருடைய நிலவரத்தை பொறுத்து என்ன அது அவர்களுக்கு தேவையாகலாம். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொருவரையும் கட்டாயப்படுத்தியதாக என்ன செய்யக்கூடாது, தவறாக விளங்கிவிடக் கூடாது. அப்ப யூத கிறிஸ்தவ பெண்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா முஸ்லிம் ஆடவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தான். அப்படித்தானே? ஆனால் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் அல்லாஹ் சொன்ன முக்கியமான ஒரு நிபந்தனைய, இந்த அனுமதியை கூறக்கூடியவர்கள் சொல்ல மறந்து விடுகிறார்கள். யூத கிறிஸ்தவர்களுடைய பெண்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள், எஸ், ஆனால் எப்படியான பெண்கள்? அவர்களில் இருக்கும் யாரு? பத்தினிகள். அவர்களில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீலர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய நன்னடத்தை உடைய பெண்கள். சும்மா ரோட்ல மேயிறதுன்னு நினைச்சிடாதீங்க. எனவே எந்த மாதிரியான பெண்களை அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் முஹ்ஸனாத்து மினல் முஃமினீன வல் முஹ்ஸனாத்து மின் அஹ்லில் கிதாப். வேதக்காரர்களில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீலர்கள், ஒழுக்கமான பெண்கள் என்பது அர்த்தம். அவங்கள அப்படி இருப்பாங்க. அப்படியான பெண்களை வேண்டுமானால் என்ன செய்யலாம்? முஸ்லீம் ஆடவர்கள் திருமணம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட முஸ்லீம்கள் முஸ்லீம்களை திருமணம் செய்வது என்ன சிறந்தது என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான் குர்ஆன்ல, சூரா பக்ரால, வல அமதும் முஃமினா, மூமினான ஒரு பெண்மணி ஹைருன், உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். அதாவது காபிரான பெண்ணை விட வலவு அழஜபத்கும் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் உங்களுக்கு கவர்ச்சியாக இருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய அழகுல மற்ற விஷயங்கள்ல உங்களை ரொம்பவும் கவரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மூமினான ஒரு பெண் அவள் உங்களுக்கு சிறந்தவள் இல்லைங்க சார். அப்ப இது குர்ஆன் கூடக்கூடிய உபதேசம். சரி, அப்ப அல்லாஹு தஆலா சூரா மாஇதால எங்களுக்கு சொன்ன சட்டங்களில் ஒன்றுதான், அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்வதற்கு என்ன செய்திருக்கின்றான்? உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றான். சகோதரர்களே, அதே போன்று இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சட்டம்தான், அதாவது தற்காலிக திருமணம், நிகாஹ் முத்ஆ என்று சொல்வார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப பகுதியில் என்ன செய்யப்பட்டிருந்தது? அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இந்த டெம்பரரி மேரேஜ் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் பண்ணி ஒரு மாசத்துக்கோ ரெண்டு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ. இஸ்லாம் ஆரம்ப சூழ்நிலையில் என்ன செய்திருந்தது? அதை சவுதியிலே அல்ஹம்துலில்லாஹ். சரி, அவ எனவே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கைர முத்தஹிதாத்தின், அதாவது நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொண்டு, இப்ப சிலர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல கல்யாணம் நடக்குதா, ரெண்டு வருஷம் கூட்டாளியா இருந்த பிறகுதான் கல்யாணம். ரெண்டு வருஷம் கூட்டாளியா இருந்து எல்லாத்தையும் பார்த்து செட்டா ஓகேயா என்று எல்லாம் முடிவெடுத்த பிறகுதான் என்ன செய்வார்களாம். இஸ்லாம் அந்த மாதிரியான முறை என்ன செய்யல, எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அப்ப எனவே இந்த டெம்பரரியாக இருந்து பாக்குறது, அதுக்கு பிறகு திருமணம் செய்வது போன்ற இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே என்ன இஸ்லாத்துல? ஆனால் ஆரம்பத்துல அந்த டெம்பரரி மேரேஜ் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருந்தது. நாங்க சட்டத்தை விளங்கி வச்சுக்கணும், ஆரம்பத்தில் அனுமதி. சிலாக்கள் ஹதீஸ்களை கொண்டாந்து பாத்தீங்களா, இப்படி இருந்தது தானே, இந்த அனுமதிக்கப்பட்டது தானே என்று சொன்னால் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இது ஆரம்பத்தில் உள்ள சட்டம். இது பின்னால் ஹைபருடைய போர்க்களத்தில் நபி அவர்கள் மறுமை வரைக்குமே இதை நான் உங்களுக்கு தடுத்து விட்டேன் என்று தடுத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த புதுசு சஹாபாக்கள், அப்ப அவங்க நீண்ட காலங்கள் போர்க்களங்களில் இருக்கும்போது, மனை மக்கள் இல்லாமல் இருக்கும்போது ஏதும் தவறுகளில் அவர்கள் விழுந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தினால் ஆரம்ப சூழ்நிலையில் செய்ய வழங்கப்பட்ட அனுமதி. பிறகு அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அதை தடுத்து விட்டான். அல்லாஹ் தான் விரும்பிய சட்டத்தை என்ன செய்வான்? விரும்பிய நேரத்தில் போடுவான். அவனுடைய மார்க்கம், அவன் எதை விரும்பியதை ஹலாலாக்குவான், விரும்பியதை என்ன செய்வான் அவன் ஹராமாக்குவான். எனவே இந்த முத்ஆ திருமணம், தற்காலிக திருமணம் என்பது ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது, பிறகு அது தடுக்கப்பட்டு போனது. எனவே அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஆயத்தினுடைய இறுதியில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கின்றான். சூரா மாஇதா சொல்லும் கருத்துக்களில் ஒன்றாக நாம் அதை சொல்லலாம். ஒமன் யக்ஃபுரு பில் ஈமான், யார் ஈமானை மறுத்து விட்டாரோ, இஸ்லாத்தில் இருந்து பிறகு முர்த்ததா ஆகிட்டாரோ, இஸ்லாத்தில் இருந்து முர்த்ததா ஆகிவிட்டால், ஃபக்கத் ஹபித அமலு, அவனுடைய அமல் யாவும் என்ன அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே ஒரு முஸ்லீமாக மூமினாக இருந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் வாழ்க்கையில் அவர் செய்த அமல்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிந்து போய்விடும் என்ற கருத்தை சூரா மாஇதாவில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்கின்றான்? நினைவூட்டுகின்றான். இப்ப உலமாக்கள் இதை விளக்கும் போது, ஒருவர் முர்த்தத் ஆகி போட்டு திரும்ப இஸ்லாத்துக்கு வந்தார்னா என்ன செய்யறது? அப்பையும் அவருடைய அமல்கள் அழியுமா? முர்த்ததாகி பிறகு என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாத்துல வந்துட்டார். அப்படி கேசஸ் இருக்குதானே. சிலர்கள் சில உலக லாபங்களுக்காக அல்லது வேற ஏதாவது சில இதுகள்ல கவரப்பட்டு இப்படி எல்லாம் என்ன செய்யலாம், இஸ்லாத்தை விட்டு போகலாம். பிறகு அவருக்கு உணர்வு வந்து மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் வரலாம். இவ்வாறு வருகை தந்தால் அவர் ஏற்கனவே செஞ்ச அமல் எல்லாம் அழிந்து போகுமா இல்லையா? சகோதரர்களே, சூரா பக்கரால 217 வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை கொஞ்சம், இந்த செய்தியை கொஞ்சம் விவரமா சொல்கின்றார். ஒமை யர்ததிது மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிர், யார் முர்த்ததாகி காஃபிராக மரணிப்பாரோ. இப்போ இங்கே அந்த செய்தி சொல்லப்படல, இங்கே என்ன சொல்லப்படுது, யார் ஈமானை நிராகரிப்பாரோ அப்போ முர்த்ததாகி விடுவாரோ, அப்போ அவர் உயிரோடு இருக்கிறாரா மூத்தானாரா என்ற செய்தி இங்கு சொல்லப்படல. யார் முர்த்ததானாரோ அவருடைய அமல் அழிந்து விடும் என்று சொல்கின்றான். சூரா பக்கரா 217 வசனத்தில் யார் முர்த்ததாகி காஃபிராக மரணிப்பாரோ, காஃபிராக மரணிப்பாரோ அவருடைய அமல் எல்லாம் என்ன செஞ்சிடும். அப்ப எனவே இங்கு சொல்லப்படாத மேலதிகமான ஒரு தகவல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மேலதிக தகவலுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப எனவே முர்த்ததானவர் மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருடைய அமல் என்ன செய்யும், அவருக்கு பாதுகாக்கப்படும். இல்ல அதே நிலையில மரணிச்சுட்டு முடிஞ்சு போச்சு, எல்லா அமலும் என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும். எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். எனவே நாம் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் சூரா மாஇதாவில் வரக்கூடிய கருத்துக்கள். இப்ப ஒன்றன் பின் ஒன்றாக நான் சுருக்கமா சொல்றேன். சூரா மாஇதாவில் அல்லாஹு தஆலா, அதாவது இந்த மார்க்கத்தில் புதிதாக எதையும் சேர்க்கக்கூடாது என்ற தகவலை சொல்கின்றார். ஏன், மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தியிலிருந்து புதுசு எதுவும் வரக்கூடாது என்றதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பிறகு நிர்பந்த சூழ்நிலையில் ஹராமாக்கப்பட்டதையும் நீங்கள் என்ன செய்யலாம், பூசிக்கலாம் என்ற சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய நிபந்தனை ஞாபகம் ஊட்டப்பட்டது. பிறகு அல்லாஹு தஆலா மார்க்க கல்வியை என்ன தேட வேண்டும், நீங்க விஷயங்களை தேடி அறிஞ்சு கொள்ள வேண்டும். எஸ் அலூனக மாதா ஒஹில்லலஹும், நபிய உம்மிடம் கேட்கிறார்கள் எது அவர்களுக்கு ஹலால் என்று. அப்ப கேள்வி, எனவே எது ஹலால் எது ஹராம் என்ற கேள்வி என்ன செய்யணும், வரணும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று நாய் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்ட நிபந்தனையோடு அந்த நாய் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து வேட்டையாடலாம். நாய் இஸ்லாத்தில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் என்ற விளக்கங்கள் எல்லாம் இந்த ஆயத்துக்கு பேசும்போது நம்ம அப்போ விளக்கம் சொல்லிக்கிறோம். தேவைப்பட்டவங்க சூரா மாஇதால அதை எடுத்து என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். இங்கு வேட்டை மிருகம், நாய் வேட்டை மிருகமாக பயன்படுத்தப்பட்டு வேட்டையாடுவது ஹலால் என்பது என்ன, சட்டம் குர்ஆன்லே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய அறுவைகளை நீங்கள் சாப்பிடலாம், யூத கிறிஸ்தவர்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யலாம் என்ற தகவலை என்ன செய்கின்றான் சொல்கின்றான். இதுல வந்து அதாவது தற்காலிக திருமணம், முத்ஆ போன்ற திருமணம் ஹராம் என்பதற்கான ஆதாரமும் அந்த ஆயத்தில் இருக்கின்றது. அதே போன்று யாரெல்லாம் முர்த்ததாக ஆகிவிடுவார்களோ, இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் வெளியே சென்றுடுவார்களோ, அவர்களும் என்ன, அவர்களுடைய அமல்களுடைய நிலவரம் என்ன, இங்கு அல்லாஹ் அது அழிந்து போய்விடும் என்று சொல்கின்றான். இதை விளக்கமாக சூரா பக்கராவில் என்ன செய்கின்றான், அவர் அதே நிலையில மரணித்தால்தான் அவருடைய இது அழிந்து போகும் என்று சொல்கின்றான். இப்ப யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாம் என்ற சட்டமும் அவர்களுடைய அறுவைகளை சாப்பிடலாம் என்ற சட்டமும் இதுவும் சூரா மாயிதாவுல மட்டும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். குர்ஆனுடைய ஏனைய பகுதிகளில் என்ன செய்யப்படல, இறந்ததை சாப்பிடக்கூடாது என்பது குர்ஆன்ல ஏனைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. முர்த்ததானா அவருடைய அமல் எல்லாம் அழிஞ்சு போகும் என்ற செய்தி குர்ஆன்ல ஏனைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது நாயை கொண்டு வேட்டையாடுவது, அதே போன்று யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்வது, அதே போன்று அவர்களுடைய அறுவை அவர்கள் அறுத்தவைகளை சாப்பிடுவது ஹலால் என்ற செய்தி இது சூரா பக்கராவில் சூரா மாஇதாவில் மட்டும் சொல்லப்பட்ட சட்டங்களில் உள்ளது. அல்லாஹு தஆலா இந்த சூராவில் நாம் தெரிந்த இந்த கருத்துங்களை கொண்டு பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கார்கள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.